கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள். தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 839. பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம். பக்கம் 16 20 வரை. இயேசு பஸ்காவினுடைய உட்கருத்தை அறிந்திருந்தார், ஆனால் சீஷர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீஷர்களுக்கு விவரித்திருந்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. அவர்கள் ஆதாமின் பாவத்திலிருந்து நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படாதது வரையிலும் ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது. அதாவது, அவர்களை மரணத்தின் வல்லமை நின்று மீட்டுக் கொள்ளும் இரத்தத்தை சிந்தின ஆடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தினால் பாவத்திலிருந்து கடந்து போகப்படுவது அல்லது விடுவிக்கப்பட்டதாக கருதப்படும் நிலை வரும் வரையிலும் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இடுக்கமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையாக கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியில் தனிமையாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்திற்கு ஏதுவாக மிகவும் துக்கமடைந்ததில் ஆச்சரியம் அடைவதற்கு ஒன்றுமில்லை. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:14-16 வசனங்கள் முடிய. உண்மையான ஆட்டுக்குட்டி அன்றைய தினமே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அடிக்கப்படுவதன் மூலமாக எப்படி பஸ்காவின் காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென இயேசு ஆசையாயிருந்தார். சீஷர்களால் கிரகித்து கொள்ள முடிகிற மட்டும் கிரகித்து கொள்ளத்தக்கதாக இயேசு பஸ்காவின் அர்த்தம் பற்றின சத்தியத்தை வெளிப்படுத்துவதே. அவர் சீஷர்களுடன் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு விசேஷமாக ஆசைப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:22. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:17-20 வசனங்கள் முடிய. நிழலான ஆட்டுக்குட்டியிலிருந்து நிஜமாகிய தம்மிடத்திற்கு சீஷர்களுடைய மனங்களை திருப்பிடுவதும் தாம் நிறைவேற்றவிருக்கும் நியாய பிரமாணத்தினுடைய பஸ்காவினும் அம்சத்தை அனுசரிப்பது இனி சரியாய் இருக்காது என்பதை காண்பிப்பதும் தான் ஆண்டவருடைய நோக்கமாய் இருந்தது என்பதில் நமக்கு ஐயமில்லை. பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய இடத்தில் வரும் அவரை பற்றின நினைவு கூறுதலின் அம்சங்களாக சீஷர்களுக்கு இனி அப்பம் மற்றும் ரசம் இடம்பெறப்போகின்றது. இப்படியாக பார்க்கப்படும் போது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது, நிழலான விடுதலையை நினைவு கூறும் வண்ணமாக இனிமேல் சொல்லார்த்தமான ஆட்டுக்குட்டியை கொல்ல வேண்டாம், மாறாக உண்மையான விடுதலைக்கு உண்மையான கடந்து போகுதலுக்கு ஆதாரமாய் காணப்படும் என்னுடைய மாம்சத்திற்கும் ஜீவனுக்கும் அடையாளமாய் காணப்படும் அப்பத்தையும் ரசத்தையும் பயன்படுத்துங்கள். ஆகவே என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் இது முதற்கொண்டு என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படியாக செய்யுங்கள் என்ற விதத்தில் இயேசுவின் வார்த்தைகள் காணப்பட்டது. இப்படியாக இராபோஜனத்தை தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் யூதர்களால் அனுசரிக்கப்பட்டு வந்த பஸ்காவிற்கு மாற்றாகவும் நமது கர்த்தர் நிறுவினார். ஏன் முதலில் இயேசு நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தார் என்று கேட்கப்படலாம். அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார் என்றும் அதன் சகல அம்சங்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியவராக இருந்தார் என்றும் நாம் பதிலளிக்கின்றோம். அவர் தம்முடைய சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை அறைந்து போட்டு நியாயப்பிரமாணத்தை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டதால் பஸ்கா அல்லது இதற்கு மாற்றாக இடம்பெறும் கர்த்தருடைய இராப்போஜனம் தொடர்புடையதான பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை உடையவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு நாளை அனுசரிப்பதை சிலாக்கியம் என கருதுபவர்களில் நாம் அடங்கினவர்களாயிருக்கின்றோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவும். 1 கொரிந்தியர் 5:7-8 நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தருணமானது எப்போது அல்லது ஏன் புறக்கணிக்கப்பட்டு போனது என்பதை கணிப்பது கடினமான காரியமாகும். ஆனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. மாபெரும் போதகர் இயேசு நினைவு கூறுதலின் விஷயத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார் என்றும் வருடத்திற்கு ஒருமுறை நினைவு கூறுதலை அனுசரிப்பதை காட்டிலும் அடிக்கடி அனுசரிப்பது அனுகூலமாய் இருக்கும் என்றும் பக்தி வைராக்கியமுள்ள சில போதகர்கள் எண்ணி இருப்பார்கள் என்பதிலும் இவர்கள் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் மூலம் பவுல் நினைவு கூறுதலை அடிக்கடி அனுசரித்தாலும் ஒன்றுமில்லை என்று போதித்துள்ளதாக புரிந்து கொண்டுள்ளனர் என்பதிலும் ஐயமில்லை. 1 கொரிந்தியர் 11:26 ஆனால் நினைவு கூறுதல் குறித்து பவுல் பேசியுள்ளவைகள் அனைத்தையும் ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து பார்க்கும்போது காரியங்களை இவர்கள் புரிந்து கொண்டுள்ளது போன்று அவர் சொல்லவில்லை என்பது உறுதியாகும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 11:23 இங்கு இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நேரம் மிகவும் சரியான நேரமாக மாத்திரமாயிராமல் நினைவு கூறுதலானது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே நிறுவப்பட்டதை விசேஷித்த வெளிப்படுத்தல் மூலம் கர்த்தரிடத்திலிருந்து பவுல் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த நேரம் மிகவும் சரியான நேரமாக காணப்பட்டது என்பதையும் கவனிக்கவும். கர்த்தருடைய மரணத்திற்குரிய சரியான நினைவு கூறுதலை அனுசரிக்கத்தக்கதாக சபையானது எத்தனை தரம் அந்த அப்பத்தை பிட்டு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும்? ஆண்டுதோறும் அவரது மரணத்தினுடைய நினைவு நாளில் மாத்திரமே செய்ய வேண்டும். எப்படி அமெரிக்காவிற்கான சுதந்திரமானது வருடந்தோறும் அது சுதந்திரமடைந்த நாளாகிய ஜூலை 4 கொண்டாடப்படுகின்றதோ இப்படியான விதத்திலேயே கர்த்தருடைய நினைவு கூறுதலும் அனுசரிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் சுதந்திரத்தை ஜூலை 4 கொண்டாடாமல் பொருத்தமற்ற பல்வேறு தினங்களில் சிலர் கொண்டாடிட முற்பட்டால் அது வினோதமாகவே பார்க்கப்படும். மேலும் ஜூலை 4 குறித்து இதை நீங்கள் கொண்டாடும் போதெல்லாம் நீங்கள் தேசத்தினுடைய பிறப்பை அறிவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டால் ஒரு வருடத்தில் அநேகம் தருணங்களில் கொண்டாடப்படுவதை குறித்து பேசப்பட்டுள்ளதாக யாரேனும் புரிந்து கொள்வார்களா? இப்படி கர்த்தருடைய இராப்போஜனமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் மாத்திரமே அனுசரிக்கப்பட வேண்டும். ஆதி திருச்சபையினர் கர்த்தருடைய இராப்போஜனத்தை வாரத்தினுடைய முதல் நாள் தோறும் புசித்து வந்ததை சுட்டிக்காட்டும் பதிவுகள் வேத வாக்கியங்களில் காணப்படுவதை தாங்கள் காண்பதாக சிலர் என்று எண்ணுகின்றனர். இது ஒருவேளை உண்மையானால் இக்காரியத்தில் இதற்கு மேலாக கூறிடுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதே நமது பதிலாக இருந்திருக்கும். ஆனால் இப்படியான பதிவுகள் எங்கிருக்கின்றது? இவர்கள் நமக்கு வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் என்ற அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:7 காட்டுகின்றனர். ஆனால் இங்கு கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகத்தான் அப்பம் பிட்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஏதேனும் சாட்சியம் உள்ளதா? ஏன் இங்கு நடைபெற்ற காரியம் கர்த்தருடைய இராப்போஜனம் என்று குறிப்பிடப்படவில்லை மற்றும் திராட்சை ரசம் ஏன் தவிர்க்கப்பட்டுள்ளது? அப்பமாகிய அடையாளத்தை போன்று பாத்திரம் என்னும் அடையாளமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லையா? எம்மாவு என்னும் கிராமத்தில் அவர் அப்பத்தை பிட்டபோது இரண்டு சீஷர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டுள்ளபடியால் அங்கு பிட்கப்பட்டது சாதாரணமான போஜனத்திலும் மேலானது என்று யாரேனும் சொல்லக்கூடுமோ? அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை புசித்தார்கள் என்று யாரேனும் சொல்லக்கூடுமோ? யாரும் இப்படியாக சொல்ல மாட்டார்கள். வாரத்தின் முதல் நாளானது அல்லது கர்த்தருடைய நாளானது நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய சரியான நாளாய் இருப்பதற்கு பதிலாக மிகவும் பொருத்தமற்றதாக இருக்கின்றது. இயேசுவின் மரணத்தையும் கர்த்தருடைய ராபோஜனம் கெத்செமனே மற்றும் கல்வாரியின் துயரமான காட்சிகளையும் நினைவு கூறுவதற்குரிய ஒரு நாளாக வாரத்தின் முதல் நாளானது ஆதி திருச்சபையினரால் நியமிக்கப்படுவதற்கு அல்லது பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக வாரத்தின் முதல் நாளானது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் களி கூறுதலின் நாளாகவும் மற்றும் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்துள்ளார் என்று கூறி ஓசன்னா சாற்றுவதற்குரிய நாளாகவும் காணப்பட்டது. இதனாலேயே இந்நாளின் பெயர் இப்படியாக காணப்படுகின்றது. மற்றும் இதனாலேயே சபையால் இந்நாளானது தொழுது கொள்வதற்கும் துதிப்பதற்கும் உரிய நாளாக பொதுவாய் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. வாரத்தினுடைய முதல் நாளாகிய கர்த்தருடைய நாள்தோறும் அப்பம் பிட்கும் வழக்கமானது அநேகமாக சீஷர்கள் சொற்பமானவர்களாய் காணப்பட்டபடியால் கர்த்தருடைய நாளில் ஒன்று கூடுவதற்கென சில சமயங்களில் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வருகையில் ஒன்று சேர்ந்து போஜனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்த காரியமாக இருக்க வேண்டும். இன்னும் அநேகமாக முதல் நாளில் அப்பம் பிட்கப்படும் போது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி அடிக்கடி முதல் நாளன்று தங்களுக்கு தோன்றி காட்சி அளித்தார் என்பதையும் எப்படி தாங்கள் புசித்து கொண்டிருக்கும் போது இயேசு இப்படியாக தோன்றினார் என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்த போது எண்ணங்களிலும் சிறுத்தையிலும் ஏற்பட்ட ஆசீர்வாதமான ஓர் இணைதலின் காரணமாகவும் கூட இந்த வழக்கம் ஆரம்பித்திருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:35. சபையில் கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டாடத்தக்கதாக ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த இந்த வழக்கத்தினுடைய மங்கின சுவடுகளானது ரோமன் திருச்சபை மற்றும் ஆயர் திருச்சபைகளால் புனித வெள்ளி என்ற நவீன தோற்றத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டு வந்தாலும் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளால் கிட்டத்தட்ட கவனிக்க தவறப்பட்டுள்ளது. காவல் கோபுரத்தின் வாசகர்களில் அநேகர் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அதன் ஆண்டு நிறைவு நாளில் அனுசரிப்பதை வழக்கமாய் கொண்டிருக்கின்றனர். கர்த்தருடைய மரணமானது நிழலாகிய பஸ்காவின் இடத்தை எடுத்துக் கொள்கின்றது என்று நம்புகின்றனர்.